கேளுங்க கேளுங்க இறைசைய கேளுங்க, கேட்டாலே மாறி போகும் மார்க்கதானங்க. பாடுங்க பாடுங்க கூடவே பாடுங்க, துன்பங்கள் மாறி போகும் ஆட்டம் போடு.
வணக்கம் இறை இசை நேயர்களே, இறை இசை தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஒரு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த இருக்கிறேன். வி ஆர் வெரி ஆனர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு ஹாவ் இன் ஆர் ஸ்டுடியோஸ் மிஸ்டர் ஜெயராஜ் ஃப்ரம் வெல்லூர் இன் தமிழ்நாடு. வணக்கம் திரு ஜெயராஜ் ஐயா அவர்களே.
வணக்கம் சுஜாதா செல்வின் அவர்களே, நன்றி.
உங்களை இங்க வர பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எங்களோட ஸ்டுடியோக்கு நீங்கள் வருகை தந்து ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.
ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததும், உங்களுடைய ஊழியத்தை நேரடியாக தெரிந்து கொள்வதும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு.
நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக நேயர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தவும் உங்களை பற்றி சொல்லவும் விரும்புகிறோம். நீங்கள் எப்படி எந்த எங்கேருந்து வரீங்க, என்ன வழியாக செய்கிறீங்க, கொஞ்சம் தயவு பண்ணி சொல்லுங்கள்.
என்னுடைய பேர் நான் ஜெயராஜ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம், இப்பொழுது விருதுநகர் மாவட்டம் என்று சொல்வார்கள், அந்த விருதுநகர் பட்டணத்தில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே படித்து நான் அங்கே வேலை விஷயமாக சென்னை, பிறகு வட இந்தியாவிலும் சில இடங்களில் வேலை செய்துவிட்டு 71ஆம் ஆண்டு வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனை கல்லூரியில் இன்ஜினியராக நான் வேலைக்கு சேர்ந்தேன். அதற்கு முன்னதாக 1965ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் ஒரு பிராமண சகோதரர் மூலமாக அவருடைய சத்தியத்தை அறிய உதவி செய்தார்.
அப்போ நீங்க பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீர்களா, இல்ல வேறு ஃபேத்திலிருந்து வந்தீங்க?
சரியாக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய தகப்பனார் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். நாங்கள் அடுத்த அதுவரை ஃபர்ஸ்ட், அவர்களுடைய பின்னதாக செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் என்று சொல்லலாம். பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு ஒருவேளை குறைவான வாய்ப்பு தான் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ ஆலயத்திற்கு ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையின் அங்கத்தினராகத்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அந்த வளர்ப்பின் பின்னணியிலே நான் ஆண்டவரை அதிகமாய் அறியவில்லை. ஆனால் இந்த பிராமண சகோதரர், அவர் இந்தியன் பெண்டிகாஸ்டல் சர்ச் ஐபிசி என்று சொல்வார்கள், அதில் அங்கத்தினராய் உள்ளவர், அவர் எனக்கு இந்த இயேசுதான் மெய்யான வழி என்று சத்தியத்தை சொன்னார்கள். அந்த நாளிலே அவருடைய சத்தியத்து மூலமாய் தொடப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் என்னுடைய வியாதியையும் குணமாக்கினார். அற்புதமான ஒரு சுகம் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார்.
ரொம்ப சந்தோஷம் இருந்தது அப்படி ஒரு சாட்சியை கேட்கறதுக்கு. அதன் பிறகு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பழுத்த அனுபவசாலி, அதிகமாய் ஊழியம் செய்திருக்கீங்க. உங்களை தெரியாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது தமிழ் கிறிஸ்தவ உலகில். அப்படியானால் நீங்கள் அத்தனை வருஷமாக நீங்கள் உத்தமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வந்திருக்கிறீர்கள். நேர்களே, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் தட் யூ ஆர் இன் அவர் மிட்ஸ். இன்னும் அதிகமாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மட்டுமல்ல, அவர் அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு கூட பேசவும் உரையாடவும் இருக்கிறார். ஐயா, நீங்கள் எப்படி ஊழியம், உங்க ஊழியத்தை பத்தி சொல்லுங்க, ஏன்னா அதுதான் இட்ஸ் எ வெரி பிளெஸிங் டு மெனி பீப்பிள்.
ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கிராம ஊழியங்கள், மாணவர் ஊழியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன். 71ஆம் ஆண்டு வேலூருக்கு வந்தபோது அங்கே சகோதரன் ஸ்டான்லி அவர்களோடு மிஸ்டர் சாமியல், சி சாமியல் மெய்ப்பனின் குரல் என்ற ஊழியத்தின் நிறுவனர் அவர்களோடு கூட சேர்ந்து கிராம ஊழியங்கள் மற்றெல்லாம் செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சமயத்தில் வாலிபர் மத்தியிலே, கல்லூரி மாணவர் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஒரு சூழ்நிலையிலே, ஆண்டு வாலிபர் மத்தியில் எழுப்புதல், வாலிபர் மூலம் நற்செய்தி பணி என்ற தரிசனத்தோடு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு வழிநடத்தலை ஆண்டவர் கொடுத்தபடினால் 71ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டுகளிலே பிளஸ்ஸிங் யூத் மிஷன், அந்த நாட்டிலே ஃபுல் காஸ்பல் யங்மன் அசோசியேஷன் என்று சொல்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படி என்கிற நோக்கத்தோடு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த ஊழியத்தை நான் வேலை செய்து இன்ஜினியராக சிஎம்சியில வேலை செய்து கொண்டே நான் செய்ய ஆரம்பித்தேன். 73ஆம் ஆண்டு எங்களுக்கு திருமணமானது. மனைவியும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல சகோதரி. நாங்கள் இருவருமாக எங்களால் இயன்ற சிறிய ஊழியத்தை நாங்கள் செய்து வந்தோம். 74 போல 75 ஆண்டவர் இந்த இயக்கத்தின் மூலமாக, அந்த வாலிபர் இயக்கத்தின் மூலமாய் மிஷினரிகளை அனுப்புவதற்கான ஒரு வழிநடத்திலே கொடுத்ததினால் 75 நான்கு பேர் கொண்ட ஒரு மிஷினரி குழுவினை சித்தேரிமலை என்ற தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற மலைக்கு அனுப்பினோம். ஆகவே முழு நேர ஊழியர்களை தெரிந்தெடுத்து அனுப்புகிற ஒரு பணியை ஆண்டவர் அன்றைக்கு எங்களோடு கொடுத்தார். அதை நிர்வகிப்பதற்காக 76 என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் இந்த பிளஸ்ஸிங் அப்பொழுது உள்ள அந்த இயக்கத்திலே நான் ஒரு மிஷினரியாக நான் இணைந்தேன். 87 இதற்கு பிளஸ்ஸிங் யூத் மிஷன் என்ற பெயர் மாற்றம் செய்து இந்த இயக்கத்தினுடைய முழு நிர்வாகத்தையும் நான் வேலூர்ல இருந்து நான் செய்து
கொண்டிருந்தேன்.
அப்புறம் எனக்கு 4 பிள்ளைகள், அவர்களோடு கூட ஆண்டவடி ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். 2003 இந்த இயக்கத்தில் உள்ள சட்டத்திட்டத்தின்படி நான் ஓய்வு பெற்று 2 எனக்கு பிறகு வரவர்களுக்கு பயிற்சி கொடுத்துவிட்டு 2005 முழுமையாக ஒரு 29 பணி செய்துவிட்டு ஆண்டவுடைய ஊழியத்திலிருந்து அந்த இயக்கத்திலிருந்து ஓய்வு பெற்றேன். ஆனால் ஆண்டவுடைய ஊழியத்திற்கு தான் ஓய்வு கிடையாதே, தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே இப்பொழுதும் ஆண்டவர் அந்த ஓய்வு பெற்ற பிறகும் பல இடங்களுக்கு ஆண்டவுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அதோடு நிர்வாக காரியங்களை மற்ற சிறு சிறு ஊழியங்களுக்கு உதவி செய்வதற்கு, பதிவு செய்வது எப்படி, இன்கம் டாக்ஸ் அதாவது வருமான வரியிலாக பதிவு செய்வது எப்படி, அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு எப்படி ஊழியம் செய்வது என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு அனைவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். அதுதான் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியம். இந்த நியூசிலாண்டுக்கு வந்தது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம்.
Listeners, what Mr. Jayaraj has been sharing with us is that he's done God's ministry gloriously for 29 years along with Blessing Youth Mission as one of the founders and managers of Blessing Youth Mission. Though he retired according to the rules years ago, but he continues to be a counselor and he continues in a counseling consulting position with Blessing Youth Mission, as well as doing many other things, helping people set up new ministries in the proper way, complying with all statutes and the government laws. He is an expert in this area, and so he is sharing his expertise with people. Many people consult him for starting their ministry.
Yes, correct.
இப்போ அவர் நியூசிலாந்துக்கு அவருடைய மகள் இங்க இருப்பதால் இங்க வந்திருக்கிறார். அது நமக்கு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு சலாக்கியம். அவரோடு கூட நாம் பல காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம் இறைசை நேயர்களுக்காக. ஐயா, நீங்க யூ பீன் ஹியர் ஃபார் அ ஃபியூ வீக்ஸ் நவ், ஃபியூ டேஸ் நவ், நீங்க என்ன, வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் அபவுட் நியூசிலாந்து? நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, இங்க நடக்கிற காரியங்கள், கோயில்லாம் பாக்குறீங்க, உங்களுடைய அபிப்பிராயம்?
நியூசிலாந்து வந்து ஒரு அருமையான, ஒரு இயற்கை வளம் நிறைந்த, ஒரு சிறப்பான, அழகான ஒரு தேசம். இந்த தேசத்திலே அதுவும் ஒரு நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், ஏற்கனவே பழைய நாட்களிலே அநேக மிஷினரிகள் இங்கிருந்து இந்தியாவின் பல நாடுகளிலே போய் நற்செய்தி ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலவரம் என்னவென்றால், இந்த தேசத்தை சார்ந்த மக்கள், ஒருவேளை நியூசிலாந்து மொழி பேசுகிற மக்கள், ஆங்கிலம் பேசுகிற அந்த பழமையான மக்கள், திருச்சபையில் ஈடுபாடுகள் குறைந்து இன்றைக்கு ரக்பி என்று சொல்லக்கூடிய விளையாட்டிலே ஏறத்தாழ 91% கலந்து கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு ரக்பி மேட்ச் நடந்துவிட்டால் 91% அதற்குத்தான் போவார்கள். ஆலயத்துக்கு வருவதுடைய எண்ணிக்கை மிக குறைந்துவிடும் என்று சொல்லுகிற ஒரு விவரத்தையும் நான் அறிந்து கொண்டேன். அதோடு கூட திருச்சபையினுடைய எண்ணிக்கை 5-10% வரைக்கும் வருடத்திற்கு முறை குறைந்து கொண்டே போகிறது. ஆலயங்கள் சிலவற்றை பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று கூட நான் கேள்விப்பட்டேன்.
ஆமா, அதாவது இங்க வந்து இந்தியாவில வந்து த ரிலிஜன் மெனி பீப்புள் ஃபாலோஸ் கிரிக்கெட், இங்க வந்து த மெஜாரிட்டியோட ரிலிஜன் இஸ் ரக்பி. இப்ப சமீபத்தில் நீங்க ரக்பின்னு ஞாபகம், சமீபத்தில் ஒரு கோயில வந்து பிஷப் சொல்லியிருக்காரு பாக்ஸிங்க்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, அந்த மாதிரி சில காரியம்.
ஆமா, நானும் அதை கவனித்தேன். அதுல என்ன அவருடைய ஆர்குமெண்ட் என்ன, ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட கோயிலில் வாசமாயிருப்பதில்லை, ஆகவே இங்கு ஒரு சும்மா ஒரு கூடுகை இடம்தானே தவிர என்று சொல்லி அவர் மேலோட்டமாக அவர் சொல்லிவிட்டார். அவ்வளவுதான், அது ரொம்ப துக்கமான ஒரு நிகழ்ச்சி தான். அது ஒருவேளை கேட்பதற்கு வேதத்தின்படியான ஒரு வார்த்தை போல இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொன்னார், இது பவுலடியார் சொல்லி இருக்கிறார், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாயிரார் அப்படின்னு சொல்லி, நீங்களே அந்த ஆலயம் என்று அவர் சொல்லி இருக்கிறபடினாலே இது கேட்கறதுக்கு நன்றாயிருக்குது. ஆனால் அது சரிதானா என்று நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் பார்த்தால் கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது.
ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது சபையை பத்தின ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இஸ் திஸ் அப்சர்வேஷன் பேஸ்ட் ஆன் தி கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி பைபிள், அபவுட் தி சர்ச்?
ரெண்டுமே ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு காரியம் தான். ஏனென்றால் திருச்சபை தலைவராக இருக்க ஒரு பிஷப், அதே மாதிரி இன்னொரு செய்தித்தாளை நான் வாசித்தேன், ஒரு திருச்சபையினுடைய ஒரு ஆயர், அவர் இறையல் தத்துவம் பற்றி டாக்டரேட் படித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் என்று நாம் கட்டாயப்படுத்தி சொல்லக்கூடாது. நாம் உலக மத அளவில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி வரட்டு கௌரவமாக இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லுகிற இந்த காரியம் நாளடைவிலே கிறிஸ்தவத்திலிருந்தே எடுபட்டு போய்விடும். அது நான் போய் சொல்ல வேண்டியதில்லை, அது தானாகவே மறைந்துவிடும் என்று சொல்லுகிறார். இது அவருடைய அறியாமையை காட்டுகிறதா, இல்லாவிட்டால் படித்தும் ஒருவேளை அதை குறித்த ஒரு தெளிவான ஒரு கன்விக்ஷன் இல்லாத ஒரு நிலையை அது காட்டுகிறது. ஆகவே அதே போலதான் திருச்சபையை குறித்தும் இந்த பிஷப் அவர்களுக்கும் சரியான கண்ணோட்டம் இல்லை. ஒருவேளை இதெல்லாம் கேட்பதற்கு வேத அறிவும் திருச்சபை மக்களுக்கும் இல்லாததுனால் தான் இந்த சூழ்நிலை நினைக்கிறேன். ஆகவே இந்த நாட்டிலே திருச்சபை என்றால் என்ன, அதற்கு வேதம் கொடுக்கிற பின்னணி என்ன என்கிற காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா அதுக்கு உங்க உதவி கூட தேவை.
ஆகையினால் தான் இந்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியிலே ஒருவேளை திருச்சபையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இதை ஒருவேளை திறந்த ஒரு விவாதம் போல நாம் எடுத்துக்கொண்டாலும், ஒருவேளை நான் துவக்கமாய் சொல்கிற சில காரியங்களே உங்கள் இருவருக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் இடையில நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் நாம் இதை சரியாய் புரிந்து கொள்ளணும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் திருச்சபையின் நாட்கள். அதாவது சொல்லுவாங்க சர்ச் ஏஜ் என்று சொல்வார்கள், அதாவது கிருபையின் நாட்கள் என்று சொன்னாலும், இதை இன்னொரு மொழியில சொன்னால் த சர்ச் ஏஜ். எது இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்னணியை வேதத்தின் அடிப்படையில் தெரிந்தால், பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் இந்த பெந்தேகோஸ்தே என்ற பண்டிகை வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் உபதேசம் அல்ல, 50 நாட்கள் பண்டிகை, அதாவது கதிர்கட்டை ஆண்டவுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வந்து அறுவடை செய்ததை அசைவாட்டும் காணிக்கையாய் செலுத்தி அந்த முதற் பலன்களை சேகரிக்கிற ஒரு பண்டிகை. இந்த சம்பவங்கள் அறுவடையை சேர்ந்த ஒரு பண்டிகை. அந்த நாளிலே ஆண்டவுடைய சீடர்கள் 12 பேர், அதுல ஒருவன் ஆண்டு கொண்டு செத்தபடியினால் 11 பேரும், மற்றும் அவரோடு கூட இருந்த பெண்கள் மற்றும் உடன் ஊழியர்கள், அவர்கள் அழைக்கப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் 120 பேர் மேல்வெட்டரிலே கூடியிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்த போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொன்னபடியே, நீங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் நீங்கள் அங்கே தரித்திருங்கள் என்று சொன்னார். ஆகவே அவர் சொன்ன அந்த பிதாவின் வாக்கு தத்தமாகிய உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அன்றைக்கு மேல்வீட்டர்களே கூடியிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று யோவான் சுவிசேஷத்தில் சொன்னதை அங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்திற்கு போகும்னதாக ஆண்டவர் இதை சொன்னார், நீங்கள் காத்திருங்கள் நான் உங்களுக்கு அனுப்புவேன் சொன்னார். ஆகவே அந்த சம்பவம் அன்றைக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான பிரிந்திருக்கிற நாவுகளோடு பலத்த சத்தத்தோடு அவர்கள் மத்தியிலே வந்து அவர்கள் மேல் இறங்கினார். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேசி கர்த்தருடைய மகத்துவங்களை சொன்னார்கள். அப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டு சுற்றியிருக்கிற பக்தியுள்ள யூதர்கள் எல்லாம், பல தேசங்களை விட்டு வந்தவர்கள், பல மொழிகளை பேசுகிறவர்கள் வந்து அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஏனென்றால் இந்த 120 கலிலேயாவை சேர்ந்தவர்கள். கலிலேயா என்று சொன்னால் யூத மொழியை பேசுகிறவர்கள், அந்த எபிரேய மொழியை அராமிய மொழியை பேசுகிறவர்கள். ஆனால் இவர்கள் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்ட போது பல்வேறு மொழிகளை பேசி அங்கே வந்திருந்த மக்கள் என்னென்ன மொழியிலிருந்து தேசத்திலிருந்து வந்தார்களோ அவர்கள் அதை அறிந்து கொள்ளத்தக்கதான விதத்தில் அவர்கள் பேசினதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள், இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் இவர் என்று சொன்னபோது ஆண் போசனாகிய பேதுரு அங்கே மற்ற 11 பேரோடு கூட எழும்பி நின்று, இது யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தே இருக்கிறது, நாங்கள் மதுபானம் குடித்து வெளிக்கவில்லை, இது விடியற் காலமாகிவிட்டது என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து இந்த ஆண்டவராகிய தேவன் மீட்பின் திட்டத்தை எப்படி மோசேயை முதற்கொண்டு நடத்தினாரோ அதையெல்லாம் சொல்லி அவர்களை அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மரணங்களை குறித்து சொல்லி, நீங்கள் தான் அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னபோது அந்த வார்த்தையை கேட்டு சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு அவளுக்கு சொன்னதை கேட்டு ஞானஸ்தானம் பெற்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் என்று சொன்னார்கள். அதுதான் திருச்சபையுடைய ஆரம்பம். இன்றைக்கு ஒரு சபை என்று நான் சொன்னால், யாரோ ஒருவர் ஒரு சபையிலிருந்து பிரிந்து இல்லாவிட்டால் நான் ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்ததல்ல, இது உலக தோற்றத்திற்கு முன்னதாக ஆண்டவர் முன்னறிவித்து இயேசு கிறிஸ்து இதை குறித்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அதனுடைய பயனாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டதுதான் சபை. அந்த சபையின் காலம் அன்று ஆரம்பித்தது, இப்பொழுது நடந்து போய்கொண்டே இருக்கிறது. இது எப்பொழுது முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு 2வது முறையாய் வரும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய சபையை, அதாவது மணவாட்டியாகிய சபையை அவர் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும். அதைத்தான் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு போகிற அந்த நாள். இந்த இடைப்பட்ட காலம் முழுவதும் சபையின் காலம், இதைத்தான் கிருபையின் காலம் என்று சொல்கிறோம். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து அப்பா என்னை ரட்சியும் என்று கேட்டால் ஆண்டவர் ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவார். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்படிப்பட்ட வாய்ப்பு மனம் திரும்புவதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ கிடைக்காது. ஆகவே இது ஒரு கிருபையின் காலம், இதுதான் சபையின் காலம். ஆகவே இந்த ஒரு அறிவு நமக்கு இருந்தால் அது ஒரு நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது வேதத்தின்படியான ஒரு யுகம், த சர்ச் ஏஜ் என்று சொல்வார்கள். அதைத்தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 7 சபைகளை குறித்து சொல்கிறார். இந்த கடைசி காலத்தில் இந்த 7 விதமான சபைகளும் ஒவ்வொரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடியாது, அது அப்படியே சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 7 சபைகளுடைய காலமும் 7 சபைகளை காணப்படுகிற நிகழ்வுகளும் ஆண்டவர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்கிற நாள் வரையந்தும் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வானொலி தொகுப்பில் நான் நினைக்கிறேன், சபை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சபையை குறித்து அதை சர்ச் என்று சொல்லுவார்கள். இந்த சர்ச் என்பதற்கான ஒரு டெஃபனிஷன், அது வந்து இந்த வெப் டிக்ஷனரியில் இவ்விதமாய் போட்டிருக்கிறார்கள். One of the New Testament designation for a local band of people who follow the teaching of Jesus, whom they believe to be the Christ. அதாவது புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவாக நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை பின்பற்றுகிற ஒரு உள்ளூர் குழுவினுடைய ஒரு அமைப்பு, இதுதான் அதற்குரிய பெயர் தான் சபை என்பதாகும் என்று அவர் சொல்லுகிறார். இது என்னமோ உனக்கு சரியான ஒரு அர்த்தம் தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய போதனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், அதை கூடி அவர்கள் ஒரு இடத்திற்கு வருகிற இடம்தான் திருச்சபை என்பது இது அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை இன்னும் சரியாக பண்ண அப்படின்னா இன்னொரு காரியத்தை நாம் வழங்கிக் கொள்கிறோம். சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல, எப்படி இந்த பிஷப் சொன்னாரோ அதே மாதிரி தான் வேதத்திலும் அப்படிதான் சொல்லி இருக்குது. சபை என்பது செங்கல் மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு கூரை போடப்பட்ட, இல்லாவிட்டால் சென்ட்ரலைஸ் ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கிற ஒரு கட்டடம் அல்ல. அதற்குள் இருக்கிற மக்கள் அவர்கள்தான் சபை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில் வாசிக்கும், ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயம், அதுதான் ஆலயம், அதுதான் திருச்சபை என்பதாகும். அந்த இது இதை இன்னும் கூடுதலாக இந்த சபை மக்கள் என்று சொல்லும்போது, அப்படியானால் எல்லாரும் அதில் இருக்கலாமா? எல்லாரும் வரலாம் போகலாம், ஆனால் சபை என்று சொல்லுகிறதுடைய உண்மையான ஒரு அர்த்தம், சரியான ஒரு சபையில் வருகிற மக்கள் என்று சொன்னால், ஒரு தேவ மனிதர் எப்படி சொன்னார், தெர் இஸ் நோ சின்னர் இன்சைட் த சர்ச் த சேம் வே தெர் இஸ் நோ செயின்ஸ் அவுட் சைட் த சர்ச். அதாவது திருச்சபை சபைக்குள்ளே பாவி ஒருவன் இருக்க முடியாது, சபைக்கு வெளியே பரிசுத்தவானும் இருக்க முடியாது. அவன் பரிசுத்தவானாயிருந்தால் சபைக்குள் தான் இருக்க முடியும், அவன் பாவியாயிருந்தால் இந்த சபையில நிற்க முடியாது. அதைத்தான் ஒன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிற்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு காரியம். அதைத்தான் வேத புத்தகத்தில் கூட நாம் இரண்டு மூன்று இடங்களில் பார்க்கலாம். ஒன்று, அதாவது வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்வுக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஒரு சம்பவம் திருச்சபையோடு சம்பந்தப்பட்டது, திருச்சபை மக்களோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னால், இந்த மோசே எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமையாக இருந்த மக்களை விடுதலையாக்கி அவர்களை பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற ஒரு சம்பவம். இதை வந்து இந்த திருச்சபைக்கு ஒரு நல்ல நிழலாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருச்சபை சபை என்று சொன்னால் அதை கிரே இந்த எப்ரோ மொழியில எக்லீசியா என்று சொல்வார்கள். எக்லீசியா என்று சொன்னால் அழைக்கப்பட்டவர்கள், அதாவது வேறு பிரித்து அழைக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தை நாம் அதில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த எகிப்திலிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆகவே அவர்களைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்களானால் யாத்திரையாகவும் லேவியராகவும் எண்ணாகமத்திலே சபை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து அதில் ஆங்கில வேதாகமத்திலே காங்கிரிகேஷன் என்று சொல்வார்கள். திருச்சபை என்ற பதம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு உள்ள கொடுக்கப்படுகிற பெயர். ஆனால் அதற்கு முன்னதாக வந்து சொன்னால் காங்கிரிகேஷன், அதை தமிழ் வேதாகமத்திலே சபை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்ட சபைக்கும் இங்கே சொல்லப்பட்ட சபைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அது ஒரு நிழல், இது ஒரு நிஜம். இந்த நிஜமாயிருக்கிறது என்னவென்றால், இந்த நிழலாயிருக்கிறது பாவத்தில் அடி, அதாவது உல ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு அரசனுக்கு அடிமை வேலை செய்து கொண்டிருந்த மக்களை மோசேயை கொண்டு ஆண்டவர் விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை பார்த்துதான் காங்கிரிகேஷன் த சபை என்று சொல்லப்பட்டது. அதை போல இங்கே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற சபை என்னவென்றால், பாவத்தில் மரித்து கிடக்கிற மக்களை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவர் மோசே சொன்னது போல என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் மத்தியிலே எழுப்புவார் என்று சொன்னபடி ஆண்டவராகி இயேசு மோசேக்கு அடையாளமாக இங்கே நிஜமாக வந்தவர். மோசே ஒரு நிழலாக இந்த ரட்சிப்பின் வேலையை செய்தார், இரட்சகராக அவன் காணப்பட்டான். இங்கே ஆண்டவராகி இயேசு நிஜமாக அனைத்து உலகத்தின் மக்களையும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கி எப்படி மோசே பாலுந்தேனு ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனவனோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம காணானுக்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக அவன் ஒரு கொஞ்ச கால இளைப்பாறுதலை கொடுத்தான். அவர் நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக அழைத்து கொண்டு போகிற ஒரு நிகழ்வு. ஆகவே எப்படி அங்கே விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் காங்கிரிகேஷன் என்று அழைக்கப்பட்டார்களோ, அதே போல பாவத்தின் அடிமைத்திருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரால் நடத்தப்படுகிற மக்கள், அவர்கள் தான் தேவனுடைய சபை என்பதுதான். இங்கே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அது ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சா, பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அதிகாரம் முடியும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து விடுதலை, இதை பெற்ற மக்களை தான் சபையில் ஆண்டவர் சேர்த்து கொண்டு வந்தார். இப்படி இந்த சபை என்று சொன்னால் சபையில் இருக்கிற மக்கள், அந்த சபையின் அங்கத்தினர்கள் யாராயிருக்க வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள், என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நிச்சயமுடைய மக்கள், நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று அதற்குள்ளே தங்களை அர்ப்பணித்து அதற்காய் ஆண்டவுடைய உபதேசத்தையும் ஆண்டவுடைய வல்லமையும் பெற்று வாழ்கிற மக்களுடைய அமைப்பு தான் திருச்சபை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை உங்களுக்கே தெரியும் என்றால், இன்றைக்கு சபையிலே பல்வேறு நிகழ்வுகள், ஒரு சில இடங்களில் சொல்வார்கள் இந்த சபையினுடைய ஆயரே இதெல்லாம் செய்கிறார், அந்த சபையின் மூப்பரே இப்படி எல்லாம் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் நான் சொன்னபடி, ஒரு தேவ மனிதன் சொன்னபடி, இப்படிப்பட்டவர்கள் சபைக்குள்ளே இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லவே முடியாது.
The word church, the word congregation, சபைன்றதுக்கு வந்து நம்ம இவ்வளவு நாள் இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பில்டிங்,
கட்டடம்.
அப்படி இல்லைன்னாலும் பீப்புள், பீப்புள்னு சொல்லும்போது கூட, இப்போ நீங்கள் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, சபைன்னு சொல்லும்போதே அதில் இருக்கிறவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தான். எப்போ அவங்க அப்படி செய்ய தவறிட்டாங்களோ அப்பவே அவங்க சபையை சேர்ந்தவங்க இல்லைன்னு ஆயிடுது. அவங்க ஒருவேளை ஒரு பிசிக்கல் மெம்பர்ஷிப் இருக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து கொண்டு இருக்கலாம், ரெகுலராக சபைக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், கம்யூனியன் எடுக்கலாம். ஆனால் சபை என்று சொல்லும்போது அதனுடைய உண்மையான அர்த்தம் இதன் படியெல்லாம் செய்கிறவர்கள், அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறவர்கள் தான்.
இதுலதான் இந்த ஒரு இன்னொரு கான்செப்ட் நாம பார்க்கணும். ஒன்னு வந்து there is a local church, அதாவது லோக்கல் சர்ச். இன்னொன்னு யூனிவர்சல் சர்ச் அப்படி சொல்வார். ஒன்னு வந்து விசிபிள் சர்ச். இந்த லோக்கல் சர்ச்சை நம்ம பார்க்கலாம், அதுக்கு பல பேர் இருக்கலாம், டினாமினேஷன் இருக்கலாம், சோ அதை வந்து நம்ம கண்ணால பார்க்கலாம். இன்னொன்னு இன்விசிபிள் சர்ச். இன்விசிபிள் சர்ச்சில் வந்து தெர் இஸ் நோ டினாமினேஷன் ஆர் எனி திங். அந்த இன்விசிபிள் சர்ச்னா உலக அளவில் இருக்கக்கூடிய சபை. ஆண்டவர் இயேசு அதைத்தான் அந்த சபையாக கருதுகிறார். இந்த ஏன்னா அதாவது சொல்லுவாங்க, அதாவது பரலோகத்தில் போனா நேம் போர்டே இருக்காது, அங்கே வந்து தெர் இஸ் நோ டினாமினேஷன். ஆமா, எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான் இருப்பாங்க. அதே போல இன்விசிபிள் சர்ச்சில் ஒன்லி த சில்ட்ரன் ஆஃப் காட், ஒன் ஹூ கமிட்டட் தர் லைஃப் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் தான் இருப்பார்களே தவிர, இந்த நான் இந்த சபைக்கு அங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் ஆகவே நான் அங்கேதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினை முடியாது. நீங்க சொன்ன மாதிரி சபை பேர் பட்டியல உங்க பேர் இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் காணப்படுகிறவனோ அவன் அங்கே இருக்க முடியாது. சோ ஜீவ புஸ்தகம் வேறு, நம்முடைய இன்றைய டினாமினேஷனல் ரிஜிஸ்டர் வேறு. இதை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் இன்றைக்கு இந்த விசுவாசத்துக்குள்ள வருது கூட சுலபமாயிடும். இன்னைக்கு அனைவரும் நினைச்சுக்கிறாங்க, இந்த சர்ச் பட்டியல என் பேர் இருக்கு, இவ்வளவு டொனேஷன் கொடுத்திருக்கேன், எங்க ஃபோர் ஃபாதர்ஸ் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறாங்க, ஆகவே ஐ ஹேவ் எ ரைட் என்று சொல்லுங்க. மேபி அந்த அவர் சொல்றது இங்க இந்த பூமியில ரைட் இருக்கலாம், ஆனா பரலோகத்துல ஒண்ணுமே இருக்காது. நேம் வில் நாட் பி தர், ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் வில் நாட் பி தர், அண்ட் ஹிஸ் கம்ப்ளீட் சர்வீஸ் டு த எர்த்லி சர்ச் கூட அங்கே ரெக்கக்னைஸ் ஆகாது. ஏன்னா தி பேசிக் குவாலிபிகேஷன், he should be a child of God. நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய அடியவராய் நான் மாறி இருக்க வேண்டும். அது மாற்றமில்லை என்று சொன்னால் நான் எந்த சபையிலும் பேரளவில் இங்கே அங்கத்தினராக இருக்கலாம், ஆண்டவருடைய சபையிலே நாம் அங்கத்தினராய் இல்லை என்பதுதான்.
அது ரொம்ப ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது நீங்கள் சொன்னது. அதாவது ஆண்டவர் தன்னுடைய சபை என்று பார்க்கும் போது பார்க்கிறவர்கள் தேர் ஆல் நாட் நெசசர்லி whom we think as church members or who even themselves think as church members. Yeah. So the church according to Christ is one people who are his real children. Romba, it's a very nalla deep thought.
So adanal da that invisible church and visible church. Invisible church udaya local expression na local church a irukano. But ana anduradarshavasamaga indiki சில பாலிட்டிக்ஸ் அண்ட் சில காஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு லோக்கல் சர்ச் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் த லைட் ஆஃப் த ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர் சேஸ் ஒன்லி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தார், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் தான் அதில் இருக்க முடியும் என்பதை நான் இதில் வலியுறுத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். இதுதான் மெய்யான ஒரு சர்ச், தட்ஸ் எ ட்ரூ சர்ச். சோ ஒன்ஸ் வி கெட் தட் ஒன், இந்த மாதிரி உள்ள குழப்பம் எல்லாம் போய்ங்கி விடும். இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கிற நான் பெரியவன், நான் சின்ன, இவங்க சின்னவங்க, அதெல்லாம் போய்விடும். ஏன்னா எல்லாருமே உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நாம் ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்கள் என்று சொல்லுகிற அந்த எண்ணம் நமக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக இந்த திருச்ச வேதத்தில் பார்த்தா தேர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் அனதர் சர்ச். ஒன் இஸ் வந்து எர்த்லி சர்ச், இன்னொன்று ஹெவன்லி சர்ச். ஒன்று இந்த பூலோகத்திற்கு நாமகாரணம், இந்த பூமியிலே கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிற ஒரு மக்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். இட்ஸ் அ மேபி ஐ கேன் சே என்ன சொல்றது, செலஸ்டியலே ஆல்சோ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட். நாம் பூமியில இருக்கிறோம், இங்கேயும் இந்த உண்மையுள்ள விசுவாச கூட்டங்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் பரலோகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே அதை குறித்து வேதம் சொல்லும்போது எபிரேயர் நிருபத்தில் வந்து 8 அதிகாரம் 5 வசனத்தில், பரலோகத்தில் நடக்கிற ஆராதனையுடைய நிழலாக பூமியில ஆராதனை நடக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த சில சடங்குகள், ஆராதனை முறைமைகள் எல்லாம் அதற்கு அடையாளம். ஆனால் இன்றைக்கு அதே விதமாக பரலோகத்தில் நாம் போய் சேரப்போகிறதற்கு முன்னடையாளமாக இங்கே நாம் பூமிக்கிலேயே ஒரு திருச்சபையாக நாம் கூடி ஐக்கியமாய் அனுபவிக்க வேண்டும். பரலோகத்தில் போனா அங்கே வித்தியாசம் கிடையாது, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அங்கே ஜாதி வித்தியாசம் கிடையாது, சபை வித்தியாசம் கிடையாது. ஆகவே இந்த உலகத்தில் நான் ஒரு சபையா இருந்தால், ஒருவேளை ஒரு லோக்கல் சர்ச்சில் நான் மெம்பராக இருந்தாலும், ஐ மஸ்ட் ஹவ் த ஸ்பிரிட் ஆஃப் ரெகக்னைசிங் அதர் பீப்புள். மற்ற சபையை சேர்ந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ அவர் உண்மையா இயேசு கிறிஸ்துவனுடைய அடியவராய் இருப்பாரானால் அவர் என்னுடைய உடன் பிரவா சகோதரன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால், அவருடைய ரத்தத்தினால் என்னுடைய உடன் சகோதரனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சகோதரனாக இருந்தால் அவருக்கு வாழ்த்துதல் சொல்லுவேன். இன்றைக்கு அநேக சமயங்களில் நல்ல உயர்ந்த சத்தியங்களை படித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற திருச்சபை மக்கள் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், இவர் ஒரு நல்ல விசுவாசி, ஊழியக்காரன் என்று சொன்னால் கூட பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்ல மாட்டேன். எவ்வளவு துரதிருஷ்டம் பாருங்களேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே அல்லி ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னவர். நாம் அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்ப நானும் பரலோகத்துக்கு போகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாம் அவருடைய நாமத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார். நான் பிள்ளைகளாயிருந்தால் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராய் அவருடைய வாக்கு ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியாயிருக்கிறேன். ஆண்டவருடைய ஒரே ஒரு காரியம் அதுதான், நான் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுந்தரட்சராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காய் நான் வாழ வேண்டும். இதற்கு மேலுள்ள சடங்குகள் எல்லாவற்றையும் நான் இப்பொழுது, அது ஒரு பெரிய இறையல் கோட்பாடு, அதை நான் போக விரும்பவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடியவராய் நீங்க யோசிக்கிறது, நம்ம சிலுவையில மறித்த அந்த திருடன், அவன் கடைசி நிமிஷத்துல ஆண்டவரே பாவிய தேவனே உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணா, ஆண்டவர் சொல்றாரு நீ இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். தட் இஸ் த ஒன் ப்ரீ ரிக்விசிட் டு கோ டு ஹெவன், is recognizing Jesus as my savior and God and confess myself as a sinner. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அந்த ஆயக்காரன் ஜெபத்தை போல உண்மையான நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு யாருவர் சொல்லி, ஆண்டவரே நீர் என்னுடைய இரட்சகர், எனக்காக நீர் சிலுவையில் மறித்தீர், என் பாவத்தை மன்னியும் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களே அவர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டாமை தான் அங்கே இருக்க போகிறது. அந்த கூட்டத்திற்கு நாங்கள் எல்லாரும் போகும்போது இந்த பூமியில் இருக்கிற ஒரு உடன் தேவனுடைய பிள்ளையை நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி அங்கே நாம் இருக்க போகிறோம் என்பதுதான். சோ பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரே நாமம், அவருடைய ஒரே ரெக்யூசிட் இதுதான்.
பரலோகத்துக்கும் பூலோகம் முழு குடும்பம்,
முழு குடும்பம், இட்ஸ் நாட் எ பார்ஷியல் ஒன்,
முழு. அப்ப பரலோகம் இதுவும் சேர்ந்ததுதான் அவருடைய குடும்பம். நாம் எல்லாரும் நீங்க சொன்னது போல சக உதிரர்கள்,
சகோதரர்கள்
தானே இல்லையா? We are born of the
same blood. Okay. Purchased by the same blood.
Exactly. அதாவது இப்ப நம்ம ஒரே பான் ஆஃப் த சேம் மதர் போதான சகோதரர்கள்னு சொல்றோம், சேம் பிளட். அதே மாதிரி இது வந்து ரொம்ப இன்னைக்கு ரெலவென்ட் நினைக்கிறேன். ஏன்னா சாட்லி வந்து நம்மளுடைய சர்ச்சஸ்ல வந்து இன்னும் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி அடிப்படையில், அப்புறம் வந்து பொருளாதார நிலைமை அடிப்படையில், இப்படிலாம் இல்லையா பலவித ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இதை குறித்த ஒரு நல்ல அறிவு நமக்கு வேணும் இல்லையா? நம்ம எவ்வளவுதான் எல்லாம் கேட்டாலும் கூட உண்மையில வி டோன்ட் திங்க் மச் அபவுட் தீஸ் திங்ஸ். ஏன்னா இது நமக்கு அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன், பரம்பரையா வருது.
இதுல ரெண்டு காரியம் இருக்கு. அதாவது when we consider one another as our brother and sister, we are fulfilling the royal law. அதாவது ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அதுதான் என்னன்னா ஆண்டவுடைய பத்து கற்பனையை இயேசு கிறிஸ்து சுருக்கி சொன்னார். உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்றால் உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். பிறனை நேசிக்க நம்ம உடனே நினைச்சுக்கிறோம், ஒருவேளை கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரை சொல்றாரு. நான் சொல்றேன், கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரை நேசிக்க வேண்டும் என்பதும் ஆண்டவருடைய கோட்பாடு. ஆனால் அதை செய்வதற்கு முன்னதாக கிறிஸ்துவை சார்ந்த ஒருவரையும் என்னுடைய உடன் சகோதரன் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. சோ நம்முடைய சில சமயங்களில் நம்முடைய சொந்த குடும்பத்திலே ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால நான் இன்றைக்கு நான் என்ன செய்யறேன்னா, திருச்சபைக்குள்ள வரும்போதும் போட்டிகள், பொறாமைகள், ஒருத்தரை ஒருத்தர் நம்ம மதிக்காமல், ஒருவேளை இன்னொரு சபையை சேர்ந்தவர் என்று சொல்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நிலைமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதை இந்த ஒரு அறிவு இருந்தால் நாம் முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகி இயேசு என்னுடைய சபைக்கு மட்டுமல்ல, என்னுடைய சபை பிரிவுக்கு மட்டுமல்ல, என்னுடைய சொந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உலகத்தில் இருக்கிற அவருடைய ஆண்டவருடைய அந்த திருச்சபை என்பது மொழி கலாச்சாரம் ஒருவேளை ஜாதி அடிப்படைகள் தேச அடிப்படைகள் எல்லாம் தாண்டின ஒன்று என்பதுதான். இட் இஸ் டிரான்ஸெண்டிங் எவ்ரி பேரியர்ஸ். ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா இந்த ஜாதி பிரிவினைகள் எல்லாம் திருச்சபைக்குள்ள இருப்பது இது சொல்றது செல்ஃப் கான்ட்ரடிக்டிங். வென் யூ சே கிறிஸ்டியன் யூ கேன் பி கிறிஸ்டியன் ஓன்லி, தெர் இஸ் நோ நாடார் கிறிஸ்டியன் ஆர் அதர் முஸ் ஒருவேளை முதலியார் கிறிஸ்டியன் பிள்ளைமார் அப்படிங்கிற அந்த மாதிரி பெரிய வித்தியாசமே காட்டுவதனால்தான் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் தடைபடுகிறது.
ரொம்ப நல்லா
சொன்ன சுவிசேஷ ஊழியம் திருச்சபையுடைய முக்கியமான ஒரு ஊழியம் திருச்சபை. ஆண்டவர் இயேசு பரிசுத்தாவை கொடுத்துட்டு என்ன சொன்னா நீங்க உலகம் எங்கும் போங்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவை வந்தவுடனே சபை உண்டாயிற்று. சபை உண்டான ஒன்றே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த ரட்சிப்பின் ஊழியத்தை கடைசி பரியந்தம் கொண்டு போவதற்கு தான் ஆண்டவர் திருச்சபையை வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையின் பணியை தடை செய்கிற பிசாசின் தந்திரம் தான் இந்த வித்தியாசங்கள், ஜாதி பிரிவினைகள், மொழி பிரச்சனைகள், நிற பிரச்சனைகள், பல்வேறு விதமான கலாச்சார வித்தியாசங்கள் எல்லாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி இருக்குமானால் நிச்சயமாய் இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கும்.
அப்படியானால் அந்த சபையை சேர்த்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா? முதலாவது வந்து நீங்க சொல்றதுலேருந்து நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, நமக்கு ஒரு விசாலமான பார்வை வேணும். வி நீட் அ வைடர் விஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் பார்ட் ஆஃப் த பிகர் பிக்சர், த குளோபல் பிக்சர். இன்ஃபேக்ட் நாட் ஈவன் குளோபல், பரலோகத்தையும் சேர்ந்த ஒரு ஆமா. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நம்ம சுவிசேஷத்துக்கு தடையா இருக்க கூடாதுங்கிறது ஒரு பக்கம். இன்னும் to go one step ahead, நம்ம இந்த மாதிரி differences இல்லாம இருந்தா we will help the gospel
to propagation of the gospel will be very faster.
அப்படி பண்ணாத பட்சத்துல நம்ம வந்து will be doing the wrong thing இல்லையா?
So அந்த ஒரு நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜபமா இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த முதல் டாக்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே இட் இஸ் a great eye opener. There is a biblically நம்ம think பண்ணனும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட ஒரு அடியவனாய் அவருடைய ரத்தத்தினால் விளைக்கிறயமாய் மீட்கப்பட்ட தேவ ஜனமாய் நான் இருக்க வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாவதற்காக பஸ்கா ஆட்டிக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை நிழற்கால்களில் பூசி சங்கார தூதனுடைய சாவுக்கு தப்பி அவர்கள் பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வரப்பட அழைக்கப்பட்டார்களோ, அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அப்பியாசித்து என் பாவத்தை அறிக்கையிட்டு என் பாவத்து வர கழுவப்பட்டு நான் அவருடைய பிள்ளையாய் மாறி நான் அந்த பரலோக பாதையில போக ஆரம்பித்தால் நாம் இந்த திருச்சபையின் அங்கத்தினராயிருக்கிறோம் என்பதுதான் ஒரு மகிமையான ஒரு சந்தோஷம்.
ரொம்ப நன்றி ஐயா. நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வரும்போது சபைனா என்ன அப்படின்னு பற்றி கொஞ்சம் யோசிக்கும் போது கோவில் அப்படின்னா கோயில், அதாவது கோனா அரசன், இல்னா இல்லம், அரசன் இருக்கும் இல்லம் அப்படின்ற அளவு தான் என்னுடைய அறிவு இருந்தது. இப்போ நான் வந்து நிறைய ஆழமான சத்தியங்களை நீங்கள் சொன்னீங்க. வேத அடிப்படையில் சபையை குறித்து தெரிஞ்சு கொண்டது வந்து பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. நிறைய ஆழ்ந்த விஷயங்களை புரிஞ்சிக்க ரொம்ப உதவியாக இருந்தது. இறை இசை நேர்களே, தொடர்ந்து நாம் இந்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருவோம். இன்னும் அடுத்த சில வாரங்களில் ஐயா அவர்கள் இன்னும் அதிகமாக நமக்கு சபையை குறித்து சொல்வார். நன்றி,
ரொம்ப சந்தோஷம். இது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், திருச்சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. அதை நான் இந்த காரியம் அதை தெளிவுபடுத்தும் என்று நம்புகிறேன்.
நிச்சயமாக, கண்டிப்பாக. மிக நன்றி ஐயா. இறை செய்தே வணக்கம், நன்றி. மீண்டுமாய் உங்களை இதே சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் அடுத்த காரியத்தோடு நாங்கள் உங்களை சந்திப்போம். வணக்கம்.